ගරු රජීවන් ජයචන්ද්‍රමූර්ති මන්ත්‍රීතුමා ඔබතුමාට විනාඩි 9ක කාලයක් ලැබෙනවා.
ගරු සභිකි තෙලමුදාංගන් දලවලකලේ இந்த விவாதத்திலே நான் இரண்டு முக்கியமான விடயத்தை சபையின் கவனத்தை ஈர்க்க விரும்புகின்றேன். ஒன்று வந்து இனங்களுக்கிடையிலே காணப்படுகின்ற நல்லிணக்கம் நல்லுறவு, மற்றது இலங்கை நாட்டினுடைய பொருளாதாரம் தொடர்பாக. இலங்கை நாட்டுடைய பொருளாதாரம் தொடர்பாக கலக்கின்ற பொழுது எனக்கு முன்னர் பேசிய உறுப்பினர் ரீபில்டிங் ஸ்ரீலங்காவுடைய ஃபண்ட், அந்த ஒதுக்கப்பட்ட வழங்கப்பட்ட அந்த நிதியை தவறாக பிரயோகப்படுத்தப்பட்டதாக அல்லது காணாமல் போனதாக இங்கே சொல்லியிருக்கின்றார். இது இங்கே இலங்கையிலே வாழ்கின்ற மக்களை பிழையான முறையிலே திசையறுப்பு என்ற நடவடிக்கையாக இருக்கும் என்று நான் சொல்கிறேன். அதேபோன்றுதான் இந்த நிதிக்காக வெளிநாடுகளிலிருந்து வாழ்கின்ற புலம்பெயர்ந்த மக்கள் தொடர்ச்சியாக இந்த பணத்தை வழங்கி வருகின்றார்கள். எனவே அவர்களை இந்த நாட்டுக்கு பணத்தை அனுப்பாத விதத்திலே செய்வதற்காகவும் இந்த மக்களை திசையறுப்பதற்காகவும் செய்யப்படுகின்ற ஒரு நடவடிக்கையாகவே நான் சந்தேகப்படுகின்றேன் என்று கூறி, அதேபோன்றுதான் குறிப்பாக அண்மை காலத்திலே வடக்கு மாகாணத்திலே குறிப்பாக கிள்ளச்சி மாவட்டத்திலே ரப் இசை பாடகர் சங்கீதன் என்றவர் கைது செய்யப்பட்டார். இது தொடர்பாக தமிழ் மக்கள் மத்தியிலேயும் தென்னிலங்கையிலேயும் பல்வேறு வாத பிரதிவாதங்கள் ஏற்பட்டன. எனவே இது தொடர்பாக என்னுடைய கருத்துக்களையும் நான் முன்வைக்க விரும்புகின்றேன். எங்களுடைய ஜனாதிபதி மிகவும் தெளிவாக சொல்லியிருக்கின்றார், இலங்கை நாட்டிலே ஒரு யுத்த சூழல் ஒன்று உருவாவதற்கான எந்த வாய்ப்புகள் இல்லை என்று சொல்லியும், விடுதலை புலிகள் போன்ற அமைப்புகளோ அல்லது வேறு அமைப்புகளோ எந்த விதத்திலும் இந்த நாட்டிலே உருவாவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்லியிருக்கின்றார். எனவே அப்படியான சூழ்நிலையிலே சில பாடல்கள் அல்லது கலை வழிபாடுகளை மட்டுமே அடிப்படையாக கொண்டு அவை ஆயுதவாதத்தை உருவாக்குகின்றன என்று வாதிடுவது திராத்திற்கு புறம்பான அணுகுமுறை என்பதை நான் இதிலே சொல்ல விரும்புகின்றேன். ஏனென்று சொன்னால் நான் நீண்ட காலமாக யாழ்ப்பாணத்திலே வன்னியிலே யுத்தம் நடைபெற்ற காலப்பகுதியிலே 45 வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்த வகையிலே அந்த நாங்கள் எனக்கு தெரியக்கூடிய அளவிலே 4 வயசு 5 வயசாக இருந்த காலப்பகுதியிலிருந்து தான் இந்த இப்படியான சூழல்களிலே நாங்கள் வளர்ந்தோம். அது வடக்கு கிழக்கு மட்டுமில்லாது இலங்கை பூராகவும் அப்படியான சூழல்களிலே தான் நாங்கள் இருந்து வந்தோம். எனவே அப்படியான சூழல் இருக்கின்ற பொழுது அந்த சிந்தனை மக்கள் மத்தியிலே மெல்ல மெல்லமாக நீங்கி வருகின்ற வேலை திட்டங்களை நாங்கள் முன்னெடுத்திருக்கின்றோம். அதாவது கலை இலக்கியங்கள் மற்றும் இசை என்பவை மக்களின் வரலாறு நினைவுகள் உணர்வுகள் மற்றும் அனுபவங்களை வெளிப்படுத்துகின்ற சமூக பிரதிபலிப்பாகும். அவற்றை குற்றஞ்சாட்டுவதற்கு பதிலாக அவை தோன்றுவதற்கான சமூக மற்றும் அரசியல் பின்புலங்களை புரிந்து கொள்வதே மிக முக்கியமானதாகும். தமிழ் மக்களுக்கு குறிப்பாக வடக்கு கிழக்கு மக்களுக்கு தீர்க்கப்படாத பல பிரச்சனைகள் காணப்படுகின்றன. குறிப்பாக காணி காணாமலாக்கப்பட்டோர், அரசியல் அதிகார பயிர்கள், பொருளாதார முன்னேற்றம், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பு போன்ற பல விடயங்களில் நியாயமான தீர்வுகள் தேவைப்படுகின்றன. இவ்வாறான அடிப்படை பிரச்சனைகளை முழுமையாக தீர்க்காதப்படுவதை மக்களின் உணர்வுகள் நினைவுகள் மற்றும் அவற்றின் கலை வழிபாடுகள் தொடர்ந்து வெளிப்பட்டு வருவது இயல்பான ஒன்றாகும். எனவே நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புவது, நாங்கள் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்த நாட்டிலே மீண்டும் ஒரு இன வன்முறையோ அல்ல யுத்தமோ ஒன்றை ஏற்பட முடியாத அளவுக்கு இந்த இனங்களை ஐக்கியப்படுத்தி ஒன்றுபடுத்தி நாங்கள் ஒரு சுமூகமான அரசியல் சூழலை இந்த ஒரு நல்ல ஆட்சியை நாங்கள் வழங்கி வருகின்றோம். அந்த வகையிலே நாங்கள் யாருமே, குறிப்பாக வடக்கு கிழக்கிலே வாழும் தமிழ் மக்களை குழப்பி அல்ல அவர்களை கிளேசப்படுத்துகின்ற நடவடிக்கையிலே யாரும் ஈடுபடக்கூடாது. எனவே நான் கேட்கின்றேன், இனங்களுக்கிடையிலான நல்லிணக்கத்தையும் பரஸ்பர புரிதலையும் வலுப்படுத்தும் நோக்கில் எந்த ஒரு தரப்பினரும் தேவையற்ற சர்ச்சைகள் அல்லது உணர்ச்சி தூண்டல்களை ஏற்படுத்தும் நடவடிக்கையில் ஈடுபடாமல் மக்களின் உண்மையான பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் பணிகளில் கவனம் செலுத்துவது காலத்தின் தேவையாகும். அதுவே நிலையான சமாதானத்துக்கும் தேசிய ஒற்றுமைக்கும் வழிவகுக்கும். எங்கள் நாடு தொடர்ச்சியாக யுத்தம் இன்றைக்கு நான் பார்த்தோம்னு சொன்னால் இந்த மத்திய கிழக்கு நாட்டிலே ஏற்பட்ட யுத்தம் இன்றைக்கு உலக நாட்டை எப்படி பாதித்திருக்கின்றது, உலக நாட்டிலே பொருளாதாரம் எப்படி சிதைஞ்சு போயிருக்கின்றது, எங்களுடைய நாட்டிலே பொருளாதாரம் எப்படி எங்களுக்கு தாக்கத்தை ஏற்படுத்திருக்கு என்று பார்க்கின்ற பொழுது கடந்த காலங்களில் யுத்தங்களுடைய நேரடி தாக்கங்கள் எங்களுடைய வாழ்வாரத்தை மிக கடுமையாக மோசமாக பாதித்திருக்கிறது. எனவேதான் இந்த இடத்தில் கேட்கின்றேன், நாங்கள் அனைத்து மக்களும் சமனான வாழக்கூடிய நடவடிக்கைகளும் ஏற்கனவே நாங்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கில் வாழ தமிழ் மக்களுடைய மனங்களிலே காணப்படுகின்ற அந்த காயங்களை நாங்கள் போக்க வேண்டிய தேவைகளும் எங்களுக்கு இருக்கின்றன. எனவேதான் இந்த வாதத்தை முன்வைத்துக் கொண்டு அதேபோன்று 2022 ஆண்டில் நமது நாடு எதிர்கொண்ட பொருளாதார நெருக்கடியை இந்த சபையில் உள்ளவரும் மறக்க முடியாது. எரிபொருள் நிலையங்களில் முன்பு கிலோமீட்டர் கணக்கிலே வரிசைகள் காணப்பட்டன, மருந்துகள் பற்றாக்குறையாகின, மின்வெட்டுக்கள் அன்றாட வாழ்க்கையை பாதித்தன, தொழில்கள் முடங்கி போயின, மாணவர்களின் கல்வி பாதிக்கப்பட்டது, நாட்டின் பொருளாதார அமைப்பு கடுமையான அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. அந்த நெருக்கடியின் அடிப்படை காரணம் என்ன திகழ்கின்றேன். நாடு தேவையான அளவில் வெளிநாட்டு நாணயம் கிடைக்காத ஒரு நிலைமை ஒன்று காணப்பட்டது. ஒரு நாடு எரிபொருள், மருந்து, இயந்திரங்கள், மூலப்பொருட்கள் போன்றவற்றை இறக்குமதி செய்ய வெளிநாட்டு நாணயம் தேவைப்படுகின்றது. ஆனால் நாட்டுக்கு வர வேண்டிய வெளிநாட்டு நாணயம் பொருளாதார அமைப்புக்குள் வராத போது நாடு முழுவதும் பாதிப்பை எதிர்கொள்ள வேண்டிய நிலை உருவாகின்றது. அதனால்தான் இன்று ஏற்றுமதி மூலம் சம்பாதிக்கப்படும் வெளிநாட்டு நாணய வருவாய் நாட்டின் பொருளாதார அமைப்புக்குள் மீண்டும் வருவதை உறுதிப்படுத்தும் நடவடிக்கையை நாம் மேற்கொண்டு வருகின்றோம். இந்த விதிமுறை ஏற்றுமதியாளர்கள் பெற்ற வெளிநாட்டு நாணயத்தை உடனடியாக முழுமையாக ரூபாய் மாற்ற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. மாறாக அவர்களது சட்டபூர்வமான மற்றும் வணிகத்துகளுக்காக அந்த வெளிநாட்டு நாணயத்தை பயன்படுத்துவதற்கான முழுமையான வாய்ப்பை வழங்குகின்றது. ஏற்றுமதி வணிக செலவுகள், வெளிநாட்டு கடன் திரும்பி செலுத்துதல், கடன் சேவை செலவுகள், வெளிநாட்டு ஊழியர்களின் சம்பளங்கள், வெளிநாட்டு முதலீடுகளுக்கான கொடுப்பனவுகள், வணிக பயண செலவுகள் மற்றும் சட்டப்படி அனுமதிக்கப்பட்ட பிற செலவுகள் அனைத்தையும் மேற்கொள்ள முடியும். இந்த செலவுகளை மேற்கொண்ட பின்னர் மீதம் இருக்கும் தொகை மட்டுமே நாட்டின் வங்கிக்குள் பெற வேண்டும் என்று கூறப்படுகின்றது. அதாவது இந்த விதிமுறை கட்டுப்பாட்டை அல்ல, சமநிலையை உருவாக்குகின்றது. இந்த விடயத்தை சாதாரண மக்களுக்கும் புரிந்து கொள்ள ஒரு உதாரணத்தின் மூலம் நான் விளக்க விரும்புகின்றேன். ஒரு குடும்பத்தில் தந்தை அல்லது தாய் மாதம் 200,000 ரூபாய் வருமானம் பெறுகின்றனர் என்று வைத்துக் கொள்வோம். 2,00,000 வருமானம் பெற்றுக் கொண்டால் அந்த வருமானத்தின் பெரும்பகுதியை வீட்டுக்கு கொண்டு வராமல் வேறு இடத்தில் வைத்துவிட்டால் என்ன நடக்கும்? வீட்டு செலவுகளை மேற்கொள்ள முடியாது, பிள்ளைகளின் கல்வி செலவுகளை செய்ய முடியாது, மின்சார கட்டணம், தண்ணீர் கட்டணம், வங்கி
கடன்.
எனவே அந்த குடும்பம் சிரமத்தை சந்திக்கும். அதுபோல ஒரு நாட்டுக்கு வெளிநாட்டு நாணயம் வருமானம் பொருளாதாரத்துக்கு வர வேண்டும். அப்போதுதான் அந்த நாட்டின் பொருளாதார இயந்திரம் சரியாக இயங்கும். எனவே தேசிய மக்கள் சக்தியின் பொருளாதார கொள்கை மிகவும் தெளிவானது. A strong economy must benefit all citizens, not only the privileged few. அதாவது வலுவான பொருளாதாரம் சிலருக்கு மட்டுமானதல்ல, அனைத்து மக்களுக்கும் பயனளிக்க வேண்டும். நாங்கள் தனியார் துறைக்கு எதிரானதல்ல, நாங்கள் முதலீட்டாளருக்கு எதிரானதல்ல, நாங்கள் தொழில் முனைவோருக்கு எதிரானதல்ல. ஆனால் நாட்டின் வளங்கள் பலன் சிலரிடம் மட்டுமே குவிந்து அதன் சுமை பொதுமக்கள் மீது விழும் பொருளாதார முறைமைக்கு எதிரானவர்கள். எனவேதான் நாங்கள் இந்த விடயத்திலே இலங்கையினுடைய பொருளாதாரத்தை நாங்கள் நீண்டு நிலைத்திருக்கக்கூடிய அளவுக்கு வளர்க்க வேண்டிய ஒன்று இருக்கின்றது. அதே போன்றுதான் எங்களுடைய இனங்களுக்கு இடையிலே சமத்துவத்தை பேண வேண்டிய தேவை இருக்கின்றது. அந்த வகையிலேதான் எங்களுடைய அரசாங்கம் தமிழ் மக்களுக்கோ அல்லது ஏனைய இனங்களுக்கோ எந்த விதத்திலுமே ஒரு இடைஞ்சலை ஏற்படுத்தாது அவர்களை அரவணைத்து செல்லுகின்ற இனமாக காணப்படுகின்றது. எங்களுடைய அரசாங்கம் குறிப்பாக வடக்கு கிழக்கிலே வாழ்கின்ற தமிழ் மக்கள், குறிப்பாக சங்கீதனுக்கு சரியான அணுகுமுறையை நாங்கள் செய்வோம், அதில் எங்களுடைய அரசாங்கம் ஒருபோதும் பிழைவிடாது என்று கூறி இந்த வாய்ப்பு வழங்கிய உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி.